செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சங்கம் மோனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி முதல் குரல், பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறரிடத்தில் பணிவுடையவனாகவும் எல்லோரிடத்திலும் இன்சொல் பருகுபவனாகவும் ஒருவன் அமைந்திருப்பதே அவனுக்கு சிறந்த அணிகலனாகும். மற்ற வகையான அணிகலன்களை எல்லாம் அவ்வளவாக சிறப்பித்து சொல்லக்கூடிய அணிகலன்கள் ஆக மாட்டாது. இதே அதிகாரத்தில் அடுத்த குரல், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். பிறருக்கு பயன் தரும் நன்மையை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப ஒருவன் இனிய சொற்களே சொல்லி வருவானேயானால் அவனை விட்டு தீமைகளும் அகலும், அவனிடம் அறச்செயல்களும் பெருகும். பொதுவா காதல், அன்பு, பாசம் இதையெல்லாம் குறியீடா சொல்லணும்னா இதயத்தினுடைய படத்தை போடுவாங்க, அல்லது ரோஜா பூவினுடைய படத்தை போடுவாங்க. இந்த ரோஜா பூவை பற்றி இந்த வாரம் பார்ப்போம். ரோஜா பூ தமிழ் திரைப்பட பாடல்களில் பாடலாசிரியர்கள் கையால் இசையமைப்பாளர்களுடைய திறமையால் எப்படியெல்லாம் வெளிப்பட்டதுன்றத பார்க்கலாம். ஒரு பாடலுடன் உள்ளே செல்வோமா? ரோஜா பூனா, அதாவது அதை பற்றி நிறைய கவிதைகள் வந்திருக்கு. காதல் வயப்படுகின்றவர்கள் இந்த ரோஜா பூவோட தன்னுடைய காதலிய ஒப்பிட்டு காதல் கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனா நாம அப்படி பார்க்காம ரோஜா மலர்னுடைய மருத்துவ குணங்களை இன்றைக்கு பார்க்கலாம். இது வந்து இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் ஏற்படும் எந்தவித பாதிப்பிற்கும் இந்த நிகழ்ச்சி பொறுப்பாகாதுன்ற பொறுப்பு துறப்பை முதல்ல சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு உள்ள போவோம். அதாவது பாரம்பரிய மருத்துவ முறையிலான சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு செடியினுடைய வேர், பட்டை, காய், கனி அப்படின்னு எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பூக்களை வைத்தும் சில சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தி வராங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ இந்த மாதிரி மருத்துவ முறைகளில் பயன்படுது. இது வந்து இதை கொண்டு பல விதமான நோய்களுக்கு தீர்வு இருக்குன்னு சொல்றாங்க. ரோஜா பூக்கள்ல ஹைபிரிட் அப்படின்னு சொல்ற இந்த கலப்பு ரோஜா பூக்களை விட பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜா ஆகியவற்றிற்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி ஏற்பட்டுகின்ற நன்மைகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு உடல்ல பித்தம் அதிகரிச்சுன்றதுனால வேறு பல உடல் ரீதியான காரணங்களால தலைவலி வருது. இப்படி தலைவலியால் அவதிப்படுறவங்க மற்ற எந்த மருத்துவ முறைகளை நாடுவதற்கு முன்பு பூத்த ரோஜா பூ ஒன்றை எடுத்து அதன் வாசத்தை சிறிது நேரம் முகர்ந்தால் கடுமையான தலைவலி குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உடல்ல அதிகம் வேர்வை சுரக்கின்ற நபர்களுக்கு உடல் துர்நாற்றம் அதிகமா இருக்கும். அவர்களது உடல் துர்நாற்றத்தை போக்க சரியான தீர்வா ரோஜா பூ இருக்கிறது. இதன் இதழ்களை சாப்பிடுறவங்களுக்கு வியர்வையினால் உண்டாகிற விஷத்தன்மை அவங்க உடல்ல இருந்து நீங்கி உடலை குளிர வைக்குது. எனவே கோடை காலங்களில் ரோஜா பூ இதழ்களை சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கும் போது காரமான உணவுகளை அதிகம் சாப்பிடும் போதும் பலருக்கு வாய்ப்புண்கள் ஏற்படுது. இதற்கு மருந்தாக ரசாயனங்கள் கலந்த மருந்துகளை பயன்படுத்துவதை விட சிறிய ரோஜா இதழ்களை மென்று சாப்பிட்டு சிறந்த நிவாரணமாக இருக்கும். இது உடல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தி வாய்ப்புண் உருவாகுவதை குறைக்கிறது. இதனால் ஏற்படும் எரிச்சல் உணர்வு போன்ற வலியையும் குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரோஜா இதழ்கள் வயிற்றில் இருக்க செரிமான அமிலங்களை சமநிலையில சீர் செய்யற சக்தி இருக்கான். இது செரிமானம் நடக்க மிகவும் உதவியா இருக்குது. மேலும் பசிய மேம்படுத்தவும் உதவுது. மலச்சிக்கல் குறைய இது ஒரு சிறந்த மருந்து, பெண்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்குமே எப்போதும் இளமையா தொற்றமளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கு. இதற்காக விலையுயர்ந்த பல அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துற விட ரோஜா பூ இதழ்களை அடிக்கடி சாப்பிட்டு வருவதனால உங்கள் தோலினுடைய செல்கள் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பு அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீக்க செய்தான். சிலருக்கு வெயில்ல போகும்போது மயக்கம் வரும். அதிலும் குறிப்பா கோடை காலங்கள்ல உடலோட உஷ்ணம் அதிகரித்து ரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லாம சொன்னதெல்லாம் இந்த மயக்க நிலை ஏற்படுது. இப்படிப்பட்டவங்க வெளியே செல்றதுக்கு வந்து முன்னாடி வீட்டுல திரும்பிய பிறகாவது ரோஜா பூவை முகர்ந்துகிட்டீங்கன்னா அந்த பூவினுடைய இதழ்களை சாப்பிடும்போது மயக்க நிலை ஏற்படாமல் தடுக்க முடியும். உடல் மற்றும் மனம் சுறுசுறுப்போட இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலவே சீதபேதி, வயிற்றுப்போக்கு, மாதவிடாய் போன்ற நோய்களுக்கு ரோஜா பூக்களை சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வருவதனால ஒரு சீரான நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாங்க. நமது உடல்ல முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருந்தாலும் இதயத்திற்கு நலத்தை தருகின்ற உணவுகள் மற்றும் மூலிகைகளை சாப்பிடுவது நல்லது. காலையில ரோஜா இதழ்களை மென்று சாப்பிட நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்குதான். ரத்தம் கட்டிக்கொள்றது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாம இருக்கிறது. இது இணையத்திலிருந்து பெறப்பட்டது நேயர்களே. ஒரு பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். கண்ட பின்னே
பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுண்ட் சுந்தர் அண்ட் ஷீபா. ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 821-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபே போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்து இல்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுபுட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
வந்து நாலு நாள் கூட ஆல, அதுக்குள்ள என்ன?
எங்க அம்மாவை பார்க்கணும்.
அதான் 18 வருஷம் அம்மா கூட பிடிச்சிட்டு சுத்தியாச்சுல்ல, போதாதா?
நான் ஊருக்கு போறேன்.
என் அருமை பட்டிக்காடே, இனிமே இதுதான் உன் ஊர், இங்கதான் உனக்கு வீடு, நான் தான் உன் புருஷன்.
இல்ல, இது என் வீடு இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல, நாட்டுமே இல்ல. இங்க நான் இருக்க கூடாது. இது என் ஜென்போக அக்கா இருக்க வேண்டிய வீடு. என்ன போய் காட்டுட்டீங்களே?
சொல்லுங்க.
எப்படி நம்புவேன்?
நடந்தது இதுதான்.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ரோஜா மலரை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கோம். ரோஜா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளை சற்று முன்னர் கேட்டோம். அடுத்து ஒரு பாடல் கேட்போமா?
நான் பார்த்து பரிச்சை ரோஜா உள்ளே இருந்தாலும் முகத்தில் அழகுண்டு. நேரம் போனால் வாசம் போகும், வாசம் போனாலும் வாசம் போகாது. நீத்து பரிச்சை ரோஜா, நான் பார்த்து பரிச்சை ரோஜா, நீத்து பரிச்சை ரோஜா.
என்ன
அடுத்து நாம் கேட்க இருப்பது அன்னபூர்ணி அவர்கள் வழங்கும் கதை நேரம். அதை தொடர்ந்து அவருடைய கதைக்கு தொடர்ந்து அவருக்கு பிடித்த பாடலும் தொடர் நடக்கிறது. கதை நேரம் கேட்போமா?
குழந்தைங்களுக்கெல்லாம் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு உங்களோட கதை நேரம் பகுதியில் பஞ்சதந்திர கதைகளை பற்றி சில கதைகளை சொல்ல போகிறேன். பஞ்சதந்திரம்னா என்னது? அஞ்சு தந்திரம். என்ன தந்திரங்கள்னு பார்ப்போமா? மித்ரபேதம், சுகிர் லாபம், சந்தி விக்கிரகம், அர்த்த நாசம், அசம்பிரேட்சிய காரித்துவம். அதில் மித்ரபேதம்னா என்னென்னா, சிநேகிதத்தை கெடுத்து பகை உண்டாக்கிக்கிறது. ரெண்டு பேர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒரு போட்டினால், பொறாமைனால், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை உண்டாகி ரெண்டு பேரும் எனிமி ஆயிடுறாங்க. அதுதான் சிநேகிதத்தை கெடுத்து பகை உண்டாக்குறது. அது மாதிரி ஒரு கதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கேட்கலாமா? புதையல், இந்த கதையோட பேர் புதையல். ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சோமன் ராமன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஊருக்கு வேலை தேடி போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு பெரிய காடு வந்துச்சு. அந்த காட்டை கடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல ஒரு துணி மூட்டையில் ஒரு புதையல் கிடச்சிது அவங்களுக்கு. என்னென்னு பிரித்து பார்த்தாங்கன்னா உள்ளுக்கு நிறைய தங்க காசு இருந்தது. ரெண்டு பேராலையும் நம்ப முடியல, நம்ம வேலை தேடி போயிட்டு இருக்கோம், கடவுளாக பார்த்து நமக்கு புதையலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஏன் ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம், எடுத்துகிட்டு ஊருக்கு போயிடுவோம் திரும்பி நம்ம வீட்டுக்கே அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறான். அதுக்கு இந்த சோமன் வந்து மனசுக்குள்ளே இந்த புதையல் பூராத்தையும் நாமளே வச்சுக்கணும், இவனுக்கு எதுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில், இல்லை இப்போ ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கேயே ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுட்டு போயிடுவோம், திருப்பி ஒரு தரம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம், இப்போவே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ஊரில் எல்லாரும் பொறாமப்படுவாங்க நம்மளை பார்த்து, அதனால் நம்ம இப்போ புதையலை மரத்தடியில் புதைச்சி வச்சுட்டு போவோம், ஆளுக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு போனோம்னா அந்த அவனும் நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமனும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறான். சரி, ஆளு கொஞ்சமாக பணம் தங்க காசை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மூட்டையை அப்படியே ஒரு மரத்தடியில் புதைச்சிட்டு போயிடுறாங்க. அவன் சோமன் போய் அந்த பணத்தை வேகமாக செலவு பண்ணிட்டு மூணாவது நாளே வந்து இந்த மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்த இடத்துல இருந்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டான். ராமன் ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து சோமன்கிட்ட, நம்ம போய் நம்ம புதைச்சி வச்ச இடத்துலருந்து புதையில் எடுத்துகிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்குறான். இவனும் எதுவும் தெரியாத மாதிரி சரி சரி வா போய் எடுத்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. தோண்டி பார்த்தா உள்ள ஒன்றும் கிடையாது. அப்போ ராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, இவன் தான் அநேகமாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்கு இது அப்படின்னோடனே, எனக்கு எப்படி தெரியும், உன் கூட தானே நானும் வர்றேன், எங்கே போச்சுன்னு தெரியல, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல, அடாடா நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னோடனே ராமனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு சோமன் மேலே. சரி, இதை எப்படி விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வா நம்ம ராஜாட்ட போய் இந்த வழக்கை கொண்டுகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட போகிறாங்க. ரெண்டு பேரும் போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சோமன் சொல்கிறான், எனக்கு வந்து புதையல் எப்படி காணாமல் போச்சுன்றது தெரியாது, நானும் அவனும் ஒரே நேரம் தான் புதைச்சி வச்சுட்டு போனோம், திருப்பி ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தோம், அது புதையல் எப்படி போச்சுன்னு தெரியாது, நீங்களே வேணாலும் வனத்துக்கு வந்தீங்க காட்டுக்கு வந்தீங்கன்னா வனதேவதைக்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியணுன்னே ராஜா கேட்குறாரு. வனதேவதை வந்து சொல்லுவாங்களா, உனக்கு சாட்சி சொல்லுவாங்களான்னு கேட்டு, ஆமாம் உண்மையாக இருக்கவங்களுக்கு வனதேவதை வருவாங்க ராஜா அப்படின்னு சொல்லி சோமன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறார், சரி நாளைக்கு நம்ம காட்டுக்கு போவோம் அப்படின்ன உடனே வீட்டுக்கு வந்த சோமன் தான் அப்பாட்ட வந்து உண்மையை புறம் சொல்லிடுறான். சொல்லிட்டு, அப்பா நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ணணும், வனதேவதை மாதிரி அந்த மரத்துக்குள்ளே இருக்க பொந்தில் வந்து நீங்கள் ஒளிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து வனதேவதை பேசுகிற மாதிரி என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஏற்பாடு பண்ணி முதவே கொண்டு போய் அந்த மரப்பொந்தில் உள்ளே உட்கார வச்சுட்டு ராஜா கூட எதுவும் தெரியாத மாதிரி சோமன் ராமன் ராஜா மூணு பேரும் காட்டுக்கு வர்றாங்க. வந்து சோமன் வந்து வாயில் கையை வச்சுக்கிட்டு, வனதேவதையே நீ தான் எனக்கு வந்து சாட்சி சொல்லணும், என் மேலே எதுவும் தப்பு இருக்கா, நானாக இந்த புதையில எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். வனதேவதை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு, சோமன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவன் எதையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ராமனுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்துட்டு, சரி இதை ராஜாட்ட வந்து எனக்கு இது சந்தேகமாயிருக்கு, இது வந்து இதை எப்படி அவங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் அதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொன்ன உடனே ராஜாவும் சரின்னு சொல்லிடுறாரு. அங்கே இருந்த குப்பை செத்த சருகு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பொந்தில் வச்சு தீயை பொருதி விட்டுறான். கபகப கபகபன்னு தீ உள்ள இருந்து எரிஞ்ச உடனே உள்ள எரிச்சல் தாங்க முடியாம அவங்க அப்பா வெளியே குறிச்சிடுறாரு. குறிச்சு, ராஜாட்ட ராஜா என்னைய மன்னிச்சிருங்க, என் பையன் மேல இருந்த பாசத்தினால அவன் பொய் சொல்ல சொன்னான், அதனால நான் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, அவனையும் மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி காலில் விழுகிறாரு. அதுக்கப்புறம் ராஜா சோமன் கிட்ட இருந்து அவ்வளவு தங்கத்தையும் வாங்கி ராமனுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த ரெண்டு பேர் ஒரு புதையல் கிடைச்சதுனால தந்த புதையலை தானே வச்சுக்கணுங்கிற ஒரு பேராசையினால அவன் பண்ண காரியத்தினால அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, அவனுடைய பேராசையினால கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அவனோட ஷேரும் போச்சு இல்லையா. அதனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அகெயின் பேராசைப்படக்கூடாது, பேராசை பெருநஷ்டம், அது எப்பவுமே நமக்கு மனசில் இருக்கணும் சரியா. அடுத்த வாரம் இன்னொரு கதையான பஞ்சதந்திர கதையில் இன்னொரு கதையான அர்த்த நாசம்ங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. அடுத்த வாரம் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.